இப்போது நான் என்னுடைய சத் சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வாணியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங் புதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய். இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கும் செயல்முறையில் செய்து கொண்டிருக்கும் கிரியா யோகத்துடன் சேர்ந்து அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டிருக்கும் சைவ சித்தாந்தத்தில் இந்த சைவ சித்தாந்த நூல்களை அருளிய இறுதியான அருளாளராகிய உமாபதி சிவம் அவர்களின் குரு பூஜை தினம் நேற்று நடைபெற்றது, விமரிசையாக நடைபெற்றது சிதம்பரத்தில். அந்த உமாபதி சிவாச்சாரியரை பற்றி சில விடயங்களை இன்று பார்ப்போம், ஏனென்றால் அது எங்களுடைய பயிற்சிக்கு இன்றியமையாதது. உமாபதி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்தத்தில் இறுதியாக இருக்கும் குரவர். எப்படி இந்த குரவர்கள் அமைகின்றனர் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதென்றால், அகசந்தான குரவர் நான்கு பேரும் புறசந்தான குரவர் நான்கு பேரும் என்று இருந்திருக்கின்றார்கள் இந்த சித்தாந்தத்தில். அகசந்தான குரவர்களில் முதன்மை குரவராக நந்தி தேவரும், அதை அவரை தொடர்ந்து அடுத்தவராக சனத்குமாரரும், அதனைத் தொடர்ந்து அடுத்தவராக சத்தியானந்தரும், அதைத் தொடர்ந்து இறுதியாக பரஞ்சோதி முனிவரும் இருக்கின்றார்கள். அதேபோல் புறச்சந்தான குரவர்கள் வரிசையில் எங்களுடைய ஞானசூரியன் மைகண்ட தேவர் அவர்கள் தலைமையில் அவரின் கீழ் அருள் நந்தி சிவம் என்பவரும், அவரின் கீழ் மறைஞான சம்பந்தர் என்பவரும், இறுதியாக உமாபதி சிவம் என்பவரும் அமைந்திருக்கின்றார்கள். இந்த எட்டு அருளாளர்களும் புறசந்தான குரவர் அகசந்தான குரவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய அருளாசி எங்களுக்கு மிகவும் முக்கியம், எங்களுடைய கிரியா யோகா சாதகர்களுக்கு. ஏன் அருளாளர்களின் நிலை எங்களுக்கு முக்கியம் என்று பார்ப்போமாக இருந்தால், ஒரு சிறிய உதாரணத்துடன் நீங்கள் கேட்கலாம், ஏன் இவர்கள் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி இருக்கின்றார் தானே எங்களுடைய குருவாக, மற்றவர்களை நாங்கள் ஏன் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அது தவறு. சத்குரு கிரியா பாபாஜி எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார், அது உண்மை. அவர் இருக்கும் நிலையை ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன் என்னுடைய மன சிந்தனையில் சிறிது அறிவு சிந்தனையிலும் ஓடிய ஒரு விஷயத்தை உதாரணமாக தருகின்றேன். இங்கு அவருடைய நிலையை நாங்கள் இங்கு பார்த்து பார்ப்போம். திடீரென்று எனக்கு ரெண்டு நாளைக்கு முன் ஒரு சிந்தனை வந்தது. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, எல்லோரும் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். முல்லைச்செடி தெருவில் விழுந்து கிடந்தபோது அந்த வழியால் வந்த பாரி மன்னன் அந்த செடி கீழே விழுந்து கிடப்பதைக் கண்டு தன்னுடைய தேரை அதுக்கு பக்கத்தில் நிறுத்தி அந்த முல்லைச்செடியை எடுத்து அந்த தேரில் படர விட்டு விட்டு அரண்மனைக்கு நடந்து சென்றான் என்பது சரிதை. இதைத்தான் எங்களுடைய கிரியா யோகத்தில் கிரியா பாபாஜியும் சொல்கின்றார். தொண்டின் கீழ் எல்லா உயிர்களையும் நாங்கள் கருத்திற்கொண்டு எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும், உயிர்கள் வாடினால் நாங்கள் வாட வேண்டும் என்று வள்ளலார் அவர்களும் மணிவாசகர் அவர்களும் உரத்து கூறியிருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக வள்ளலாருடைய கொள்கையே அதுதான். ஆகவே உயிர்கள் வாடும் போதெல்லாம் நான் வாடுவேன் வாடுகின்றேன் என்று வள்ளலார் உரைக்கின்றார். அதன்படி அந்த பாரி வள்ளலும் அந்த முல்லைக்கொடி தெருவில் இருந்த முல்லைக்கொடியை படர விடுவதற்கு அரசனாக இருந்தாலும் தன்னுடைய தங்கத்தேரையா இரத்தினத்தேரையா அல்லது தேரையா அதில் நிறுத்தி அந்த கொடியை படர விட்டு விட்டு நடந்து செல்கின்றார் என்பது அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு உவமானம். ஆகவே அந்த நிலையில் நான் பாபாஜியை யோசித்தேன், எங்களை யோசித்தேன். என்னுடைய சிந்தைக்குள் அது வந்தது. எங்களுக்கு பாபாஜி அந்த பாரி வள்ளல் போல் இருக்கின்றார், அந்த ஓமானத்திற்கு ஏற்ற மாதிரி நிஜமாகவே இருக்கின்றார் என்பதை நாங்கள் சிந்திக்க தவறுகின்றோம் எல்லோரும் சாதகர்கள். அவர் எங்களுக்கு என்ன செய்கின்றார் என்று பார்த்தால் இங்கு எங்களை இறையிடம் பதிஞானத்தை பெறுவதற்காக சாதகர்களை பக்குவப்படுத்துகின்றார். எதன் மூலம் பக்குவப்படுத்துகின்றார்? கிரியா யோகத்தின் மூலம் பக்குவப்படுத்துகின்றார். ஐந்து உடலுக்கான பயிற்சிகளை எங்களுக்கு வரையறுத்து தந்து உடலில் இருக்கின்ற ஐந்து உரைகளுக்குரிய பயிற்சிகளில் நாங்கள் பயிற்சி செய்து இறுதியாக ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம். அந்த ஆன்ம ஈடேற்றம் முடிவுற்றவுடன் பதிஞானத்திற்காக பரம்பொருள் முன்னால் காத்து நிற்கின்றோம், காத்து நிற்போம். இதுதான் எங்களுடைய கிரியா யோகா பாதை. அப்போது பாபாஜி இந்த பாரி மன்னனாக அந்த பாரி மன்னன் கொண்டு விட்ட தேரில் அந்த கொடி படருவது போல் நாங்கள் எல்லோரும் ஆன்மாக்கள் எல்லோரும் ஆணவத்தில் கட்டுண்டு மயங்கி போய் கிடக்கின்றோம் தெருவில் என்று அந்த உதாரணத்தின்படி பாருங்கள், மயங்கி போய் இருக்கின்றோம் ஆணவ மலத்தில் கட்டுண்டு. பாபாஜி கிரியா யோகா தேரை எங்களுக்கு பக்கத்தில் சாதகர்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிற்பாட்டி எங்களை பிடித்து அந்த தேரில் படர விடுகின்றார். நாங்கள் அந்த தேரை பிடித்து அதில் நாங்கள் எங்களுடைய பயிற்சி சாதனைகளை படருவதாக நினைத்து படர்ந்து பதிஞானத்தை நோக்கி செல்லலாம் என்பதுதான் இங்கு குறிப்பு. ஆனால் நாங்கள் அதை உணர வேண்டும். அந்த முல்லைச்செடிக்கு பாரி தேர் கொடுத்து உதவியது போல நாங்கள் ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கின்றோம். எங்களை மீட்பதற்காக பாபாஜி கிரியா யோகம் என்ற தேரை சாரதியாக வந்து அதில் நிறுத்திவிட்டு சென்று விட்டார். சென்று விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் முல்லைச்செடிகளாகிய நாங்கள் ஆன்மா அதில் படருவோமா அல்லது மீண்டும் கீழ் நோக்கி போய் தரையில் புரளுவோமா என்பதை பார்க்கின்றார். ஆகவே அந்த கிரியா யோகா தேர் எங்கள் அருகில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சாதகர்களே, நாங்கள் அதை உணர வேண்டும். எவ்வளவு அற்புதம்! மற்றவர்கள் இந்த சாதகர்களாக கிரியா யோகத்தில் பயணிக்காதவர்களுக்கு வேறு வழிகளில் வேறு விடயமாக வேறு வழிகள் கிடைத்தால் கூட நாங்கள் கிரியா யோகா சாதகர்கள் நாங்கள் செய்த பழைய புண்ணியத்தால் இந்த பிறப்பில் இந்த நிலையில் இருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் உணர வேண்டும். சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு வழிமுறை படிநிலைகள் தரப்பட்டிருக்கின்றன, வழிமுறைகள் அல்ல. சரியை, சரியையில் இருந்து கிரியை, கிரியையில் இருந்து யோகம், யோகத்தில் இருந்து ஞானம். ஆகவே இந்த மூன்று நிலைகளில் மூன்றாவது நிலையான யோகத்தில் இந்த உடலில் சாதகர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் பாபாஜியின் கிரியா யோகா தேரருகில் படரத் தொடங்கி இருக்கின்றோம். அது எத்தனை பிறப்புகள் எடுக்கின்றது. அந்த படர்வு முறையில் நாங்கள் போய் பதிஞானத்தை அடைவதற்கென்பது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருப்பினும் அந்த தேரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். கிரியா யோகா தேரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். கிடைத்ததை தவறவிடக்கூடாது. நான் மெய்யண்டாருடைய வரலாறிலிருந்து, அவருடைய குரு பூஜை தினத்தில் பேசுவதிலிருந்து இங்கு உங்களை அழைத்து வந்து விட்டேன். எங்களுடைய சத்குருவை பற்றி சொல்லுவதற்கு, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவதற்கு. இனி நான் அருளாளர்களிடம் வருகின்றேன். சைவ சித்தாந்த அருளாளர்கள் வரிசையில் மெய்கண்டார், அவரை தொடர்ந்து அருள்நந்தி சிவம், அவரை தொடர்ந்து மறைஞான சம்பந்தர், அவரை தொடர்ந்து உமாபதி சிவம் அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள் புறசந்தான குறவர்களில். அப்போது சிலருக்கு எங்களுக்கு பாபாஜி இருக்கிறார் தானே என்று நான் இப்போ விளங்கப்படுத்திய முறையில் அது உறுதியான நிலை. இருப்பினும் மற்ற அருளாளர்களையும் நாங்கள் ஏன் சமநிலையில் அவர்களையும் நாங்கள் அவர்களுடைய சொற்களை அவர்கள் செய்து எங்களுக்கு தந்திருக்கும் உபாயங்களை நாங்கள் அவற்றையும் ஆதரித்து செவிமடுத்து சாதனையில் அவர்களையும் கொண்டு வந்து அவர்களுடைய அருளாசியை எடுக்க வேண்டும் என்று ஏன் சொல்கின்றேன் என்றால், அருளாளர்கள் என்பது இன்னொரு உபமானம் மூலம் பார்க்கலாம். சைவ சித்தாந்த பேராசிரியர் வேறொருடத்தில் கொடுத்த உபமானத்தை இதற்கு உபமானமாக கொண்டு வருகின்றேன். அதாவது சூரிய ஒளி இருக்கின்றது. சூரிய ஒளியில் நாங்கள் கீழே ஒரு எங்களுடைய பூமியில் ஒரு பேப்பரையோ அல்லது ஒரு துணியையோ வைத்தோம் என்றால் அது அந்த நிலையிலேயே இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுக்கும் மேல் ஏதாவது ஒரு பூத கண்ணாடி ஒன்றை கொண்டு போய் கிட்ட அருகில் வைத்து பிடித்தோம் என்றால் அந்த பேப்பரும் துணியும் எரிந்துவிடும். ஏன் எரிகின்றது? இந்த பூத கண்ணாடி மூலம் அந்த சூரிய ஒளி அந்த ரெண்டு பொருட்களில் குவிக்கப்படுகின்றது. குவிக்கப்பட்டதும் அந்த வெப்பத்தில் அந்த ரெண்டு பொருட்களும் எரிகின்றன. இந்த பூத கண்ணாடிகள் தான் எங்களுடைய அருளாளர்கள். அவர்கள் அருள் சக்தி மீந்தவர்கள். அவர்களுடைய அருள் சக்தியை நாங்கள் எங்களுடைய சாதனைக்கு சேர்த்து எங்களுடைய சாதனையை வலிமையூட்ட வேண்டுமென்றால் அந்த பூத கண்ணாடிகளின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே எங்களுடைய சாதனையை உயர்த்துவதற்கு இப்படியான அருளாளர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும், எங்களுடைய பயிற்சியில் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய பயிற்சியில் அவர்களுடைய அருள் ஆசி எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் எங்களுடைய கிரியா யோகா தேரில் நாங்கள் படரும் வேகம் கூடிக்கொண்டே போகும். ஆகவே அப்படியான ஒரு அருளாளர் மெய்கண்ட தேவரின் குரு பூஜை தினம் நேற்று. அவரை பற்றிய சிறு விடயங்களை இங்கு பார்ப்போம். உமாபதி சிவத்தினுடைய குரு பூஜை தினம் நேற்று. அவருடைய சில விடயங்களை இங்கு பார்ப்போம். அவர் முதலாவதாக தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவர். அவர் அந்த தில்லைவாழ் அந்தணர்களில் ஒரு முக்கிய இடத்தில் இருந்திருக்கின்றார். அவருடைய காலகட்டத்தில் அவர்கள் அந்த சிதம்பரம் கோயிலில் தங்களுடைய பணிகளை புரிவார்கள். அதே போல் ஒவ்வொரு நாள் பூஜையிலும் அவர்கள் வழக்கப்படி மதிய பூஜையை முடித்து அந்த பூஜையை செய்தவர் அவர்களுடைய வழக்கப்படி பல்லக்கில் ஏற்றி அந்த பல்லக்கை சிலர் சுமந்து வருவார்கள் அவர்களுடைய வீடு வரைக்கும். இப்படியாக ஒரு நாள் உமாபதி சிவம் தன்னுடைய பூஜைகளை முடித்து சிவனுக்கு அவரை மற்ற அந்தணர்கள் பல்லக்கில் ஏற்றி வீதி வழியாக அவருடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அதில் ஒரு திண்ணையில் இருந்த அவருடைய குருவாக போகின்ற மறைஞான சம்பந்தர் சொல்லுகின்றார். அவரை பார்த்து, பட்டகட்டையில் பகல் குருடு போகின்றது பார் என்று சொல்கின்றார் ஒரு வசனத்தை. அற்புதமான வசனம். அதாவது பட்டகட்டையில் பகல் குருடு போகின்றது என்று அவர் சொல்வதற்கு இரண்டு காரணங்கள் அங்கு. ஒன்று, அந்த பகல் சூரிய ஒளியில் அந்த பல்லக்குக்கு முன்னால் தீவட்டியும் பிடித்து கொண்டு அந்த பல்லக்கை சுமந்து செல்கின்றார்கள். அது ஒரு தகவல். அது உலகியலிலும் பார்க்கலாம், சூரிய ஒளியிலேன் தீவட்டி என்று அதே நேரம் விழிப்புணர்வுக்காக ஆன்மீகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பார்க்கலாம். நாங்கள் இருளில் இருக்கின்றோம், வெளிச்சத்தில் செல்ல வேண்டுமென்று. ஆகவே இது அது எதுவாக இருந்தாலும் அந்த ஞான சொல்லை உமாபதி சிவம் அவர்கள் செவி மடுத்ததும் உடனடியாக தேரில் இருந்து குதிக்கின்றார், பல்லக்கில் இருந்து குதிக்கின்றார், மறைஞான சம்பந்தரை நோக்கி ஓடுகின்றார். மறைஞான சம்பந்தரும் இவர் ஏன் ஓடி வருகின்றார் என்று நினைத்து அவரும் ஓடுகின்றார் அவரை விட்டு விலகுவதற்கு. ஆனால் இருவரும் ஓடி களைத்த நேரத்தில் மறைஞான சம்பந்தருக்கு தாகம் எடுத்த நிலையில் அதில் தென்பட்ட நெசவாளிகள் கூட்டத்தில் தண்ணீர் கேட்கின்றார். அவர்களிடம் தண்ணீர் இல்லை, அவர்களிடம் கஞ்சி இருந்திருக்கின்றது, அவர்களுடைய தொழிலுக்கு பாவிக்கும் கஞ்சி. அதை வேண்டி அருந்துகின்றார். பாத்திரம் இல்லாததால் கையில் ஊற்றும்படி சொல்லி அருந்துகின்றார். அவருடைய கையால் அந்த கஞ்சி வளைந்து போய் முழங்கையால் ஓடும் கஞ்சியை பின்னால் திரத்தி வந்து கொண்டிருந்த உமாபதி சிவம் அவர்கள் கையில் ஏந்தி அதை குடிக்கின்றார். அது குரு சீஷியனுடைய பக்குவம், ஏனென்றால் அவருக்கு ஞான ஒளி துறந்து விட்டது. ஆகவே அதை கன்ற மறைஞான சம்பந்தர் மல்கின்றார். உமாபதி சிவம் அவர் காலில் விழுந்து தனக்கு தீச்சை தரும்படி கேட்கின்றார். மறைஞான சம்பந்தரும் உமாபதி சிவம் அவர்களைக்கு தீச்சை கொடுக்கின்றார் என்பது புறசந்தானர் குறவரின் வரலாறு. இதே உமாபதி சிவம் அவர்கள் இன்னும் ரெண்டு விடயங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்ததை அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகின்றது. அதில் ஒரு விடயம் என்னவென்றால், அவர் பெற்றான் சாம்பான் என்ற ஒருவருக்கு, அவர் யார் என்றால் ஒரு ஒரு தொண்டு செய்பவர், அங்கு இருக்கும் மடப்பள்ளிக்கு, சிதம்பரத்தில் இருக்கும் மடப்பள்ளிக்கு விறகு கொண்டு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த சமையலுக்கு அவர் தொண்டு செய்கின்றார், சிவ தொண்டு செய்கின்றார், பக்குவப்பட்ட ஆன்மா. அவருக்கு ஒரு நேரம் தனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று விரும்பி சிவனிடம் தனக்கு முக்தி கிடைக்கும்படி அருள் பாலிக்குமாறி வேண்டுகின்றார் தன்னுடைய வணக்கத்தில். அதற்கு சிவன் கூறுகின்றார், இந்த கோவிலுக்கு வழியால் உமாபதி சிவம் என்பவர் ஒருவர் இருக்கின்றார், அவரிடம் போனால் உனக்கு தீட்சை கிடைக்கும் என்று சொல்கின்றார். அவர் அதை சரி என்று அந்த வார்த்தையை எடுத்து போகும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. பெற்றான் சாம்பனுக்கு இந்த கடவுள் சொன்னதை அவர் என்ன மாதிரி நம்புவார் என்று திரும்பவும் வந்து சிவனிடம், அவர் தன்னை யார் என்று நீங்கள் சொன்னதை நம்பாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்கும்போது சிவன் தன்னுடைய கைப்பட ஒரு ஓலையை எழுதி கொடுக்கின்றார், நீ இதை கொண்டே கொடு, அவருக்கு விளங்கும் என்று. அதை மடுத்து கொண்டு வந்து மெய்யண்டதேவரிடம் கொடுக்கின்றார். உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தரிடம் கொடுக்கின்றார். மறைஞான சம்பந்தர் அதை படித்துவிட்டு அது இறைவனால் எழுதப்பட்டது என்பதை ஞானத்தினால் அறிந்து அவருக்கு தீச்சை கொடுக்கின்றார். தீச்சை முடிவில் கண்ணை துறந்து அவரை பார்க்கின்றார், அவர் அப்படியே எரிந்து சாம்பலாகின்றார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. இதை அறிந்த அவருடைய மனைவியார் தன்னுடைய கணவனை அவர் எரித்து சாம்பலாக்கிவிட்டார் என்று அரசனிடம் புகார் செய்கின்றார். அரசன் உடனே அந்த இடத்திற்கு வந்து உமாபதி சிவம் அவர்களை, நீர் இந்த பெற்றான் சாம்பானை எரித்து தீக்கிரையாகி விட்டீர் என்று மனைவி புலம்புகின்றாள். ஏன் ஐயா அப்படி செய்தீர் என்று கேட்கின்றாள். அதற்கு அவர் சொல்கின்றார், இறைவனின் வேண்டுகோளுக்கிணங்க அவருக்கு தீச்சை கொடுத்தேன், தீச்சையின் முடிவில் அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது, எரிந்து சாம்பலாகிவிட்டேன் என்று. அதை அங்கிருப்பவர்களோ அரசனோ நம்பவில்லையாம். அவர் அரசன் கேட்டாராம், இதை என்ன மாதிரி நம்புவது, எங்களில் ஒருவருக்கு நீங்கள் அதே நிலையை தருவீர்களா, அப்போதுதான் இதை நம்பலாம் என்கின்றாராம். அதற்கு மறைஞான சம்பந்தர் அங்கு இருப்பவர்கள் எல்லோரையும் பார்க்கின்றார், ஒருவரும் தகுதி பெற்றவர்கள் இருக்கவில்லை அந்த முக்தியை கொடுப்பதற்கு. ஆகவே அதன் அருகில் இருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த சிவலிங்கத்தில் இருந்து வரும் நீர் கீழே விழும் இடத்தில் ஒரு முள்ளிச்செடி ஒன்று வளர்ந்திருந்ததை கண்டு அரசனுக்கு சொல்கின்றார், ஒரு தகுதி படைத்தவர் இந்த இடத்தில் இருக்கின்றார், அவருக்கு நான் அந்த முக்தியை கொடுக்கின்றேன் என்று. அரசன் கேட்கின்றார், யார் என்று? அது அந்த முள்ளிச்செடி என்று சொல்கின்றார். அது அரசனுக்கு இன்னும் வியப்பாக இருக்கின்றது, செடிக்கு முத்தியா என்று. அதே மாதிரி அதே தீட்சையை அந்த முள்ளிச்செடிக்கு கொடுத்து அந்த முள்ளிச்செடியை அவர் கண்களால் பார்க்கும்போது ஞான கண்களால் அந்த முள்ளிச்செடி எரிந்து சாம்பலாகின்றது. உடனே எல்லோரும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உமாபதி சிவம் அவர்களை வணங்குகின்றார்கள் என்று அவருடைய ஒரு கதை. அதைவிட இன்னொரு கதையும் இருக்கின்றது, அதையும் முடிவாக சொல்லி முடித்து விடுகின்றேன். இவரை அந்த மறைஞான சம்பந்தரிடம் இருந்து கையால் ஒழுகிய கஞ்சியை இவர் எடுத்து அருந்தியதால் தில்லைவாழ் அந்தணர்கள் இவரை அந்த நாளிலிருந்து ஒதுக்கிவிட்டார்கள். கோயில் தொண்டுக்கு அவரை பாவிப்பதில்லை. ஏனென்றால் தாழ்ந்த சாதியில் அந்த கஞ்சியை எடுத்து குடித்ததற்கு அவர்கள் அவரை தண்டிக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆணி திருமஞ்சத்தில் வந்த ஒரு நிகழ்வில் சிதம்பர கோயிலில் கொடியேற்றுவதற்காக கொடியை ஏற்றுகின்றார்கள். அந்த கொடி ஏறவில்லை. அதற்குரிய காரணம் என்னவென்று அவர்கள் திகைத்து நின்ற நேரத்தில் ஒரு அசரீரி சொல்லுகின்றது, உமாபதி சிவம் வந்து இந்த கொடியை ஏற்றினால்தான் ஏறும், மற்றும்படி இது ஏறாது என்று. அதை உணர்ந்த அந்தணர்கள் அவரிடம் ஓடுகின்றார்கள். ஐயா, நீங்கள் வந்து இந்த கொடியை ஏற்ற வேண்டும், அசரீரி அப்படி சொல்லி இருக்கின்றது, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கின்றார்கள். பல்லக்கையின் திருப்பி அவருக்கு கொடுக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அவர் பல்லக்கை வெறுக்கின்றார். ஏனென்றால் அவருடைய ஞானக்கண் துறந்து விட்டது. அவர் சிதம்பரம் கோவிலுக்குள் வந்து கொடிக்கவி என்று ஒரு நான்கு பாடல்களை பாடி அந்த கொடியை அந்த பாடல் மூலமாகவே ஏற்றுகின்றார் என்று அந்த வரலாறு சொல்கின்றது. ஆகவே அந்த வரலாறின்படி உமாபதி சிவம் அவர்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் வந்த நான்கு புறசந்தான குரவர்களில் இறுதி சந்தான குரவர்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சைவ சித்தாந்தத்தில் பதினான்கு சாஸ்திர நூல்கள் இருக்கின்றன. இந்த பதினான்கு சாஸ்திர நூல்களில் கடைசியாக இருக்கும் எட்டு நூல்கள் உமாபதி சிவாச்சாரியால் எழுதப்பட்ட நூல்கள். அவ்வளவும் தெரிந்தால் போதும். அதில் முக்கியமான நூல்களாக இந்த கொடிக்கவியும் உண்மை நெறி விளக்கம் என்று இந்த சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை கொடுக்கும் நூலும் அமைந்திருக்கின்றது. இப்படியான இந்த அருளாளர், இந்த மகான், இந்த சைவ சித்தாந்த அருளாளரை நாங்கள் போற்றுவோம். அவருடைய அருளாசியை வேண்டுவோம். சைவ சித்தாந்தத்தில் திளைப்போம். கிரியா யோகத்தில் செயல்முறை பயிற்சியில் செல்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இறைவனையா அனுப்பி இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களுடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் நேற்று உமாபதி சிவாச்சாரியுடைய குருவுசை சிறப்பாக நடைபெற்ற விவரம் கூறப்பட்டது. அடுத்து அவர் சந்தான குரவர் நாவல்களை பற்றியும் புறச்சந்தான குரவர் நாவல்களை பற்றியும் கூறி அதில் முக்கியமாக உமாபதி சிவாச்சாரியுடைய சிறப்புகளும் அவர் செய்த சாதனைகளையும் பற்றி மிகவும் விவரமாக இன்றைய சாதனத்தை எடுத்து உரைக்கப்பட்டது. மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டியதின் முக்கியத்துவமும் பாபாஜி பாரி வந்தால் போல் இருக்கின்றார் என்பதை பற்றிய கருத்தும் கிரியா யோகத்தின் மூலம் சாதாரண பாபாஜிக்கு வழிகாட்டுகின்றார் என்ற சிறந்த கருத்தும் அடுத்து சித்தாந்தத்தில் கூறப்பட்ட சரியை கிரியை யோக ஞானம் பற்றியும் அருளாளர்கள் ஆசியுடன் எங்கள் சாதனையை உயர்த்துவதற்கு நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து சிறப்பாக கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, சூரிய ஒளியும் பூத கண்ணாடியையும் உபமானத்தை கொண்டு அருளாளர்கள் பூத கண்ணாடி போல் செயற்படுகிறார் என்ற தெளிவான விளக்கம் தரப்பட்டது. அடுத்து திலேவானந்தர்களின் ஒருவர் கதையை பற்றி பட்டகட்டையில் பார்ப்பு போதுபார் என்றதற்குரிய சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இறுதியாக உமாபதி சிவாச்சாரியனுடைய மிக சிறந்த கருத்துக்கள் கிரியாசாரத்தில் தரப்பட்டது. எனவே அருளாளர்களின் இதை நாங்கள் சாதனையில் பயன்படுத்தி சாதனைகளில் வெற்றி அடைவதற்கு மீண்டும் மீண்டும் சாதனைகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி. ஓம் சிவா ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா, உங்களுடைய சுருங்கிய கருத்திற்கு. எல்லோருக்கும் அது உதவியாக இருக்கும். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். நேற்று இந்த உமாபதி சிவாச்சாரியருடைய குரு பூஜையில் கலந்த ஒரு ஆன்மா, கிரியா ஆன்மா, உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொடுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான ஒரு உமாபதி சிவம் குரு பூஜை தினம் நேற்று நடந்தது. இன்றைக்கு அவருடைய சொற்களை நம்ம கேட்கக்குள்ள இன்னும் ஒரு ஆனந்தமா இருக்கு. அது பெரிய சிறப்பு. அது கூட ஒரு பதில் ஒன்று சொன்னீங்க, சரியான அது சிறப்பா இருந்துச்சு. ஏன், நம்ம கிரியா யோகம் தானே பயில்றோம், பாபாஜி தானே நம்ம தலைமையா பார்த்துட்டு இருக்கிறோம், ஏன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி ஒண்ணு நீங்களே வச்சீங்க, அதுக்கு நீங்களே பதிலும் கொடுத்தீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு அருமையா இருக்கிறத விட எல்லாரும் அந்த விஷயத்த புரிஞ்சிக்கிறது என்றது பாபாஜியுடைய திருவருள் அவங்களுக்கு கிட்டணும், கண்டிப்பா கிட்டும். அத உணர்ந்துட்டா கிட்டும். என்னன்னா, மகான்களுக்குள்ள எந்த ஒரு பேதமும் இல்லை. இந்த உயிரானது வந்து சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க, இந்த கருவிகள்லாம் புறத்தையே சார்ந்து இருக்கிறதுனால செம்புல எப்படி களிம்பு ஏறுதோ அந்த மாதிரி மனம் வந்து அழுக்கு படைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை துடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மகான்மார்களுடைய சிந்தனைகள், மகான்மார்களுடைய வரலாறுகளை எடுத்து நம்ம ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கருத்துக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ஆணவ மலம் எதையாவது கொண்டு வந்து நம்மளை கொண்டு வந்து மறைச்சி 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 நமக்கே தெரியாத சில காரியங்கள்ல நடத்திக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது. ஆணவ மலத்தை பத்தி படிப்போம், ஆணவ மலம் இப்படி எல்லாம் செய்யணும்னு உணர்வோம், ஆனா செயலுக்கு கொண்டு வர மாட்டோம். அப்ப இந்த அருளாளர்களுடைய சிந்தனைகள்ல கொண்டு வந்து அந்த செயல்படக்குள்ள அதுக்கு பவர் அதிகம். ஏன் பேசணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கருத்து. அது இன்னைக்கு பாபாஜிக்கு உள்ள கொண்டு வந்து இந்த விஷயத்த நடத்துறாருன்னா அவருக்கு கோடான 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 கோடி நமஸ்காரத்தை நம்ம எல்லாரும் சொல்லிக்கணும். அத நீங்களே ஒரு காலத்துல உணர்வீங்க. ஏன்னா அப்படி வந்து இந்த உயிர் படுற பாட பார்த்துட்டு அவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு மாதிரி அந்த விஷயங்களை கொண்டு வந்து நமக்கு இந்த சிவயோகத்துல தான் கொடுத்துருக்காங்க. கிரியா யோகத்துல சிவயோகத்துல இந்த சைவ சித்தாந்தத்து மூலியமா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில நம்ம அறியறதுனால எந்த நீங்க அச்சியமே பட வேண்டாம். நல்ல விஷயத்த நல்ல முறையில நம்ம எடுத்துக்கிறதே பெரிய சிறப்பான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு சாதாரண பிறப்புல தான் இருக்கிறோம். பல்லுயிர் சிவஞான போதத்துல சொல்றாங்க, பல்லுயிர் பிறப்புல நாம ஒரு உயிர்ன்ற மாதிரி அத சொல்றாங்க. அதோட இருந்தா அதுல ஒரு சிறப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறனால, இது அறியக்கூடிய தன்மையில இருக்கிறனால தான் இவ்வளவு விஷயத்த நம்ம கிரகிக்கிறோம். இல்லைன்னா முடியாது. யானை உருவத்துல பெருசா இருந்தாலும் அதுக்கும் ஆன்மாதான், நம்ம கிட்ட உள்ள ஆன்மாதான் அது இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அறியக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. அதுக்கு இறைவனா பார்த்து கொடுத்தா அதுக்கும் உண்டு. அது இறைவனுடைய திருவருளால் நடக்கக்கூடிய விஷயம். யானை முத்தி அடைஞ்சிருக்கு, எறும்பு முத்தி அடைஞ்சிருக்கு, நாரை முத்தி அடைஞ்சிருக்கு, இதுவும் வரலாறு இருக்கு. ஆனா நம்மள மாதிரி பசுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், மகான்மார்களுடைய விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு நம்மளுடைய சாதனாவில நம்ம செம்மப்படுத்திக்கலாம். நம்ம சாதனா செய்யற ஒரு விஷயத்துல ஆனந்தப்படுத்திக்கலாம் என்றத என்னுடைய மனப்பூர்வமான ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் சார், எங்களுடைய சத்சங்கத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய கருத்துக்களுடன். மிகவும் முக்கியமானது அது, பாபாஜியின் திருவருளால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.